வணக்கம் நேர்களே, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 107.4 மெகாஹெர்ட்ஸ் அலைவரிசையில் தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தின் சமுதாய வானொலி நிகழ்ச்சிகளை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். நேயர்களே, இன்றைய ஒலிபரப்பு நிகழ்ச்சியில் ரோஜா மலர் சாகுபடி மற்றும் மருத்துவ குறிப்புகள் பற்றிய விரிவான தகவல்களை நம்முடன் பகிர்ந்து கொள்கிறார் விவசாயி ஈஸ்வரமூர்த்தி அவர்கள். அவர்கள் கூறும் தகவல்களை கேட்டு பயன்பெறுவோம், வாருங்கள்.
அன்பார்ந்த கோவை வேளாண்மை பல்கலைக்கழக சமுதாய வானொலி நேயர்களுக்கு அன்பான வணக்கங்கள். இப்பொழுது உங்களுடன் உரையாடி கொண்டிருப்பது இயற்கை ஆர்வலரும் மூலிகை ஆராய்ச்சியாளருமாகிய பி ஈஸ்வரமூர்த்தி, சத்தியமங்கலம். இப்பொழுது இயற்கை மனிதனுக்கு பல்வேறு விதமான நோய்களையும் படைத்திருக்கிறது, அவற்றை குணப்படுத்துவதற்கான வழிமுறைகளையும் படைத்திருக்கின்றது. இயற்கையிலே நாம் பல்வேறு விதமான தாவரங்களை பார்க்கின்றோம். நடக்கின்ற பாதைகளிலும் காடுமேடுகளிலும் எல்லா பக்கமும் பசுமையாக காட்சியளித்து கொண்டிருக்கக்கூடிய இந்த மூலிகைகள் மனித சமுதாயத்துக்கு பல்வேறு வகைகளிலே பயன்படுகின்றன. அந்த வகையில் மரங்கள் இதையெல்லாம் எதற்குமே உபயோகப்படாது என்று இன்றைய நாகரிக காலத்திலே நாம் நினைக்கக்கூடிய மரங்கள் கூட மனிதனை விட பல மடங்கு உபயோகமாக சமுதாயத்துக்கு உபயோகப்பட்டு கொண்டிருக்கின்றன. ஸோ நமது வளிமண்டலத்திலே இருக்கக்கூடிய நச்சு பொருட்களை எல்லாம் அந்த மரத்தினுடைய இலைகள் வேர்கள் எல்லாம் கிரகித்து அவற்றினுடைய நச்சுத்தன்மையை நீக்குகின்றன. அனைத்து ஜீவராசிகளும் உயிர் வாழ்வதற்கு தேவையாகிய இந்த ஆக்சிஜன் என்று சொல்லக்கூடிய அந்த உயிர் வழியை நமக்கு உற்பத்தி செய்து கொடுக்கக்கூடிய ஒரு சாதனமாக மரங்கள் தாவரங்கள் அனைத்து பச்சையத்தை கொண்டுள்ள அனைத்து தாவரங்களும் பயன்படுகின்றன. அதே போல் இன்று மருத்துவத்துக்கு பயன்படக்கூடிய மூலிகைகளிலே நாம் பார்க்கக்கூடியது இப்பொழுது கபசுரக்கூடிய நீரை குடிக்கின்றோம். மிக மோசமான வைரஸ் காய்ச்சல் என்று சொல்லக்கூடிய இடத்தில் கூட மத்திய அரசாங்கம் முதல் தமிழக அரசாங்கம் வரை அனைவருமே பரிந்துரைக்கக்கூடிய ஒரு மருந்தாக இந்த கபசுரக்கொடி நீர் இருக்கின்றது. அதில் என்ன இருக்கின்றது என்று பார்த்தால் அனைத்துமே மூலிகைகளாக இருக்கின்றன. இதில் எந்த விதமான இரசாயன பொருட்களோ வேறு சேர்மானங்களோ எதுவும் இல்லை. அப்படி இருக்கக்கூடிய இயற்கை தாவரங்களே மிக கொடிய நஞ்சு. இதை நீக்குவதற்கு ஏராளமாக செலவாகும் என்று சொல்லக்கூடிய அந்த வியாதியை இந்த மூலிகளினுடைய வலிமையினால் அவைகளுக்கு இருக்கக்கூடிய பிரத்யேகமான சக்தியினால் அனைத்து நோய்கிருமிகளையும் விரைவிலேயே நீக்கிவிடுகின்றன என்று ஆராய்ச்சி பூர்வமாக நிறுவனமாக இருக்கின்றது. அது ஆகவே மூலிகைகள் நாம் எப்படி இறைவன் மீது நம்பிக்கை வைத்திருக்கின்றோமோ அதை போலவே இந்த தாவரங்களின் மீதும் நமது முழு நம்பிக்கையை வைத்தோமானால் நமக்கு வரக்கூடிய அத்தனை வியாதிகளையும் குணப்படுத்துவதற்கு இவைகளே போதும். புதிது புதிதாக முளைக்கக்கூடிய இனம் காணப்படுகின்ற பல்வேறு விதமான நோய்களை மனித சமுதாயம் எதிர்கொள்ள வேண்டிய அவசியமும் இருக்காது. அதே போல் இயற்கைக்கும் நாம் ஒரு பெரும் தொண்டு செய்த மாதிரி இந்த மூலிகைகளை வளர்க்கும்போது ஒரு அருமையான ஒரு வாய்ப்பாக அமையும். அது சமுதாயத்துக்கு செய்யக்கூடிய சேவையாகவும் இருக்கும். நமக்கும் 100% ஆபத்தில்லாத ஒரு அர்ப்பணிப்புள்ள ஒரு பணியாக மூலிகை வளர்ப்பு தாவரங்கள் வளர்ப்பும் அமையும். அந்த வகையில் இன்று நாம் ரோஜா மலர்களை பற்றி சிறிது பார்க்கலாம். மனித சமுதாயம் அத்தனை பேருக்கும் தெரிந்த ஒரு முக்கியமான ஒரு பூதான் ரோஜா பூ. இதன் மீது அத்தனை பேருக்கும் ஒரு அபரிமிதமான ஈர்ப்பு இருக்கின்றது. அதற்கு காரணம் அதனுடைய பிரத்யேகமான மனமும் குணமும் தான். குணத்தை பற்றி நாம் அறியாவிட்டால் கூட இந்த ரோஜாவினுடைய மனம் நம்மை ஈர்க்கின்றது. இதில் பாகுபாடு இல்லாமல், ஆண் பெண் என்ற பாகுபாடோ எதுவும் இல்லாமல் அனைவராலும் விரும்பி ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒரு கவர்ச்சிகரமான ஒரு மனம் அந்த ரோஜா மலருக்கு இருக்கின்றது. ரோஜா செடிகள் நமக்கு தெரியும். அவைகளெல்லாம் 3 முதல் 5 இலைகளை கொண்ட கூட்டிலைகளோடு தண்டு பகுதியிலே கீழ்நோக்கிய முட்களை கொண்டு பல ஆண்டுகள் வாழக்கூடிய ஒரு தன்மை பெற்றதாக இருக்கின்றது. பெரும்பாலும் வடிகால் வசதியுள்ள அனைத்து மண்களிலும் சிறப்பாக வளரும். அதே போல வடிகால் வசதி செய்து கொடுத்தால் அனைத்து மண்ணிலுமே சிறப்பாக வளரும். நடவு செய்த 2-3 மாதங்களிலேயே நமக்கு மலர்களை கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு செடி. இன்று நமக்கு தெரிந்த வரையில் பெண்கள் தலையிலே மிகவும் பிரியப்பட்டு சூடிக்கொள்ளக்கூடிய மலர்களிலே முதன்மையானது ரோஜாவாக இருக்கின்றது. இந்த ரோஜாவும் பல வேறு விதமாக பிரிவுகளை கொண்டதாக இருக்கிறது. இங்கே காட்டு ரோஜா இருக்கின்றது. மீண்டும் ஆராய்ச்சிகள் மூலமாக கண்டுபிடிக்கப்பட்ட ஒட்டு செய்யப்பட்ட ரோஜா மலர்கள் இருக்கின்றன. பன்னீர் ரோஜா என்று மிக சிறந்த குணங்கள் நலன்களை பெற்ற ஒரு ரோஜா செடி இருக்கின்றது. இந்தியாவிலிருந்து வெளிநாடுகளுக்கு ஏற்றுமதி செய்யக்கூடிய அளவுக்கு இந்த ரோஜா மலர் நிழல் வலைக்கூடங்களிலே வளர்க்கப்பட்டு அந்நிய செலாவணியை ஈட்டி தந்து கொண்டு இருக்கின்றது. பெரும்பாலும் காதலர் தினங்களிலே கைமாறக்கூடிய ஒரு மலராக ஒரு சிறப்பு தகுதி பெற்றதாக இந்த மலர் இருக்கின்றது. உலகத்தில் உள்ள அனைத்து நாடுகளிலுமே இந்த மலரை ஒருவருக்கொருவர் பகிர்ந்து கொண்டு இருக்கின்றார்கள். எக்ஸ்சேஞ்ச் செய்து கொள்ளக்கூடிய ஒரு சிறப்பு தகுதி பெற்ற ஒரு மலராக இருக்கின்றது. சினிமா படங்களிலும் இன்னும் பல்வேறு விதமான கதைகளில் கூட காதலின் சின்னமாக இந்த ரோஜா மலரை எடுத்துக்கொள்ளக்கூடிய அளவுக்கு அது முக்கியத்துவம் பெற்றதாக இருக்கின்றது. இந்த ரோஜா மலர் சிறிய இதழ்கள் நூற்றுக்கணக்காக சேர்ந்து அருமையான ஒரு வடிவமைப்பை பெற்று இருக்கின்றது. பன்னீர் ரோஸ் என்று சொல்லக்கூடிய அந்த மலர் அதனுடைய மென்மையான மிருதுத்தன்மையாலும் அதற்கே உடைய சிறப்பான மனத்தினாலும் மனிதன் மட்டும் இல்லாமல் பல்வேறு விதமான பூச்சி இனங்களையும் தேனீக்களையும் கவர்ந்து எடுக்கின்றது. அதில் இருக்கக்கூடிய அந்த மகரந்த தூள்களை வைத்து பல்வேறு வகையான தேனீக்கள் தங்கள் வாழ்நாளை ஒட்டி கொண்டு இருக்கின்றன. அந்த வகையிலே மனிதனுக்கு மட்டுமில்லாமல் பிற உயிரினங்களுக்கும் பயன்படக்கூடிய பல்வேறு தாவரங்களிலே ரோஜாவும் ஒன்றாக இருக்கின்றது. இந்த ரோஜா மலரில் வைத்து பல்வேறு விதமான பொருட்கள் இன்று மார்க்கெட் செய்யப்படுகின்றன, விற்பனைக்கு வந்துள்ளன. ரோஜாவிலிருந்து பன்னீர் தயாரிக்கப்படுகின்றது. அதே போல் இந்த நன்னாரி சர்பத் போல ரோஜா சர்பத் கிடைக்கின்றது. ரோஜா மலர்களை தேனிலே ஊற வைத்த ஒரு பக்குவம், ரோஜா தேன் பக்குவம் ஒன்று கிடைக்கின்றது. அதே போல் ரோஜா அத்தர் என்று சொல்லக்கூடிய அதிக மணம் பெற்ற ஒரு மண வாசனை திரவியம் கூட ரோஜாவிலிருந்து தயாரிக்கப்படுகிறது. அது விற்பனையிலே மிக சிறப்பான ஒரு இடத்தை பெற்றிருக்கின்றது. தெய்வ வழிபாட்டிலே இந்த ரோஜா மலர் மிகவும் விரும்பி அனைத்து தெய்வங்களுக்கும் சூடக்கூடியதாக இருக்கின்றது. ஒரு சில தெய்வங்களுக்கு எப்படி விஷ்ணுவுக்கு துளசி பிரியமானது என்று சொல்லுகின்றோமோ அந்த மாதிரி இல்லாமல் அனைத்து தெய்வங்களுக்கும் சாத்தி வழிபட்டு நன்மை பெறக்கூடிய ஒரு மலராக இந்த ரோஜா மலர் இருப்பது அதனுடைய சிறப்புக்கு மீண்டும் அதிக முக்கியத்துவம் தருவதாக இருக்கின்றது. ரோஜா மலரை இதிலிருந்து ரோஜா மணப்பாகு தயார் செய்யலாம். அதே போல் இன்று நாகரிகமான காலத்திலே திருமண விசேஷங்களிலே அல்லது நல்ல வசதியுள்ள மனிதர்கள் செய்யக்கூடிய விருந்திலே பன்னீர் ரசம் என்று ஒரு சிறப்பான ஒரு உணவு சேர்மானம் ஒன்று தயார் செய்யப்பட்டு அதன் ரோஜாவினுடைய உபயோகத்தை அதிகப்படுத்துவதாக அந்த பதார்த்தம் அமைந்திருக்கின்றது. அந்த ரசத்துக்கு நல்ல வரவேற்பும் இருக்கின்றது. ரோஜா மலரை தண்ணீரில் இட்டு ஒரு லிட்டர் தண்ணீரில் ஒரு ரோஜா மலரினுடைய பூச்சி புழுக்களை அரிக்காத அந்த இதழ்களை எல்லாம் அதை பீத்து போட்டு அதில் எட்டில் ஒன்றாக சுண்ட வைத்து அதை பருகும்போது பல்வேறு விதமான நன்மைகள் அதிலே கிடைக்கின்றது. சாதாரணமாக ரோஜா மலரை நுகரும்போதே மனதிற்கு நல்ல அமைதி கிடைக்கின்றது. அந்த மனத்தின் மீது மிகவும் அதிகமான மனம் வைத்து நாம் அதனுடைய மனத்தை அணுவணுவாக ரசிக்கும்போது நமது மன அழுத்தம் குறைகின்றது. ரோஜாவினுடைய இதழ்கள் துவர்ப்பு தன்மை பெற்றவையாக இருக்கின்றன. இந்த துவர்ப்பு தன்மையினால் அந்த ரோஜா மலரை நாம் காலையிலே சாப்பிடும்போது வாயில் இருக்கக்கூடிய புண்களை ஆற்றக்கூடிய தன்மை அதற்கு மிக அதிகமாக இருக்கின்றது. அதே போல் நமது உணவுக் குழாயிலே இருக்கக்கூடிய புண்களையும் ஆற்றக்கூடிய ஒரு சிறப்பான தன்மை அந்த ரோஜா மலருக்கு இருக்கின்றது. இன்று நமது சமுதாய மக்களிலே பலருக்கு நன்றாக தூக்கம் வருவதில்லை. படுக்க போகும்போது படுக்கையின் அருகே நல்ல மனம் வீசக்கூடிய இந்த ரோஜா மலர்களை வைத்து அதனுடைய மெல்லிய வாசனை நமது மூக்கிலே படும்படியாக நாம் படுத்து கொண்டிருந்தோமானால் மிக விரைவிலேயே ஆழ்ந்த தூக்கத்தை நம்மால் அனுபவிக்க முடியும். ஆகையினால் நமது உடலுக்கு இருக்கக்கூடிய சலிப்புகளும் வேதனைகளும் குறைவதற்கும் இந்த ரோஜா மலர் உபயோகப்படுகின்றது. இந்த ரோஜா மலரிலிருந்து சர்க்கரை பாகுடன் சேர்த்து இந்த ரோஜா மலரை போட்டு காய்ச்சி தண்ணீர் சுண்டி வரும்போது ஒரு பக்குவம், நமக்கு பிசுபிசுப்பான ஒரு பக்குவம் கிடைக்கும். அந்த பக்குவத்தை நாம் மணப்பாகு என்று வைத்திய முறைகளிலே குறிப்பிடுகின்றோம். அந்த மணப்பாகு என்பது தண்ணீர் நீர்த்தன்மை அதிலே இருக்காது. ரோஜா மலருடைய நீர்த்தன்மை எல்லாம் குறைந்து அந்த பாகுடன் நன்றாக உறவாகி இருக்கும். இதை குல்கந்து என்று கூட நாம் எடுத்துக்கொள்ள முடியும். கல்கண்டுடன் சேர்த்து இந்த ரோஜா மலர்களை போட்டு காய்ச்சி எடுக்கும்போது அது குல்கந்து என்று பெயர் பெறுகின்றது. ஆனால் ரோஜா மலரையும் சர்க்கரையும் செய்யும்போது மிகவும் இலகிய பதமாக இருக்கும்போது அது சர்பத்தாக இருக்கின்றது. இந்த சர்பத்தை நாம் தண்ணீரிலே கலந்து நமக்கு தண்ணீர் தாகம் இருக்கும் நேரங்களிலே குடித்து வந்தோமானால் அடங்காத தண்ணீர் தாகம் கூட 2-3 நாட்களிலே தீர்ந்துவிடும். அந்த ரோஜா குல்கந்து என்பது மிக மிக முக்கியமாக மனித சமுதாயத்திற்கு பெரும் தொண்டாற்றி கொண்டு இருக்கின்றது. அதனுடைய இனிப்புக்காக அதனை நாம் சாப்பிடுகின்றோம் என்றால் அது நமக்கு மன மகிழ்ச்சியை தருகின்றது. ஆனால் மிக மகிழ்ச்சியான விஷயம் என்றால் ஒரு மனிதனுடைய உடலிலே வியாதிக்கு மிகவும் அடிப்படையானது எது என்று ஆராய்ச்சி செய்து பார்க்க வேண்டும். அருந்தியது அற்றது போற்றியுடன் நோய் என்பது வராது என்று வள்ளுவர் குறிப்பிடுகின்றார். அந்த முந்தைய நாள் சாப்பிட்ட உணவனுடைய பொருட்களெல்லாம் ஜீரணமாகி சத்தாக கிரகிக்கப்பட்ட பின்னால் எஞ்சி இருக்கக்கூடிய அந்த வெளியேற்றப்பட வேண்டிய அந்த கழிவு பொருட்களெல்லாம் வெளியேறாவிட்டால் அதைவிட பெரும் வேதனையானது எதுவுமே இல்லை. அதுவே பெரும் நோய்களுக்கெல்லாம் அடிப்படையான காரணமாக அமைகின்றது. குடலிலே புற்றுநோய்களை வர வைக்கும், இரத்தத்தினுடைய தன்மை எல்லாம் மாறுபட்டு பல்வேறு விதமான தீய பாக்டீரியாக்கள் இரத்தத்திலே வளர்ந்து ஆரோக்கியத்தை கெடுத்துவிடும். மிக எளிமையாக தீர்க்கக்கூடிய அந்த மல சிக்கலை குணப்படுத்துவதிலே பல்வேறு விதமான மூலிகைகள் உபயோகப்படுகின்றன. அந்த வகையிலே அரிசிலாங்கனியிலே ஆரம்பித்த பல்வேறு மூலிகைகள் நிலவாக இருக்கின்றது. இன்னும் கீரை வகைகளினுடைய தண்டுகள் எல்லாம் இருக்கின்றன. இவையெல்லாம் நாம் பக்குவம் செய்து சாப்பிடுவதற்கு என்று பெரும் நேரத்தை எடுத்துக்கொள்ள வேண்டியது இருக்கின்றது. ஆனால் இந்த ரோஜா குல்கந்து என்பது நமக்கு ரெடிமேடாக கடைகளிலே கிடைக்கின்றது. நாமே செய்து வைத்தாலும் மாதக்கணக்கிலே நமக்கு உபயோகப்படுத்துவதற்கு தகுதியுள்ளதாக இருக்கின்றது. தெய்வங்களுக்கு சூட்டி மகிழ்ந்த நாம் அந்த ரோஜா மலரை குல்கந்தாக செய்து சாப்பிடும்போது நமக்கு குடல் அனைத்தும் சுகமாக இயங்கும். அந்த பெரிஸ்டாலிசிஸ் என்று சொல்லக்கூடிய அந்த குடல் இயக்கம் மிக சரியாக நடைபெறும். உள்ளுறுப்புகளிலே சுரக்க வேண்டிய அந்த நிணநீர்கள் எல்லாம் சரியாக சுரந்து ஜீரணத்தையும் அதிகப்படுத்துவதோடு அந்த குடல் இயக்கத்தையும் சீராக இயங்க அந்த ரோஜா குல்கந்து பயன்படுகின்றது. ஆகவே நீக்க முடியாத மல சிக்கலை மிக எளிதிலே மிகவும் ருசியான ஒரு பதார்த்தமாக நாம் சாப்பிடக்கூடிய இந்த ரோஜா குல்கந்து நமக்கு பயன்படும். அதே போல் இந்த ரோஜா அத்தரும் அனைத்து விதமான வாசனை திரவியங்களிலும் மிக முக்கியமான ஒரு முக்கியத்துவத்தை பெற்றதாக இருக்கின்றது. ஆகவே பல்வேறு விதமான விசேஷங்களிலும் ஊதுபத்தி தயாரிப்பு போன்றவற்றிலும் பல்வேறு மனம் தேவையான இடங்களிலும் இந்த அத்தரை பயன்படுத்த முடிகின்றது. ஆகவே நண்பர்களே, இந்த ரோஜா மலர் இந்த உதிர்ந்து விடக்கூடிய அந்த தன்மை இருக்கின்றதனால் ஓரளவு சரியாக நாம் அவற்றை நிலையிலே உலர்த்தி பத்திரப்படுத்தி வைத்து கொண்டு அதனை உலர்த்தி பொடியாக செய்து சாப்பிட்டோமானாலும் அந்த மலச்சிக்கல் நீங்கும். குடலுக்கு மிகவும் இதமாக இருக்கும். குடலிலே இருக்கக்கூடிய புண்கள் எல்லாம் அகலும். ஆக ஏதாவது ஒரு வகையிலே இந்த ரோஜா மலரை நாம் பயன்படுத்தி நம்முடைய உடல் நலத்தை பேணி காத்து கொள்ள வேண்டும் என்று உங்களை எல்லாம் வேண்டி விரும்பி வேண்டிக் கொள்கின்றேன். வணக்கம்.